சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, சென்ற வாரம் இயக்குநர் திரு மகேந்திரன் அவர்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். அதன் தொடர்ச்சியினை இந்த வாரமும் கேட்கலாம்.
வணக்கம் சார்.
வணக்கம்.
போன வாரம் உதிரிப்பூக்கள் படத்துக்காக உங்களுடைய கதாபாத்திர கதாநாயகியை தேடி நீங்க மும்பை போனதா நீங்க சொன்னீங்க. அங்க வந்து தமிழ் முகங்கள் கிடைப்பார்களா என்ற ஒரு ஆவலோடு நீங்கள் பார்த்துதா ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க. எப்படி அந்த இடத்துல வந்து தமிழ் முகங்கள் கிடைச்சாங்களா இல்லையா?
அங்கேயும் தமிழ் முகங்கள் யாராச்சும் வேணுமே தேடிட்டு இருந்தேன். கடைசியில் அப்போ ஒரு ஹோட்டலில் அங்கே ஸ்டே பண்ணி ஏர்லி மார்னிங் நான் வந்து ஹோட்டலில் விண்டோ திறந்தப்போ ஒரு கேர்ள் வந்து ஏர்லி மார்னிங் அந்த பீச் ஓரமாக இருந்த ஹோட்டல் நான் இருந்த ஹோட்டல் ஓடிட்டு இருந்தேன். ட்ராக் சூட்டில் ஓடிட்டு இருந்தது. ஒரு சின்ன ஒரு மனசு தோணுச்சு, ஏ காலங்காத்தில் ஓடிட்டு இருக்காங்க இந்த கேர்ள், ஒரு சந்தோஷத்துக்காகவோ அல்லது ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்காக ஓடிட்டு இருக்குது. ஆஃப்டர் த மேரேஜ் இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படிலாம் லைஃப்பில் ஓட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் வாழ்க்கையில், இது எதுக்கெல்லாம் ஓடுவாங்க இவங்க அப்படி நினச்சிக்கிட்டு மார்னிங் என்னுடைய குளியல் அப்புறம் டிஃபன் பண்ணமெல்லாம் அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு 10 மணிக்குள்ள ஐ ஃபார்ம் த ஸ்டோரி. அப்போ என் கூட வந்து ப்ரொடியூசர்கிட்ட ஜஸ்ட் ஐ நேரட் த ஸ்டோரி, இந்த ஸ்டோரி எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். அது அப்புறம் நான் சொன்னேன், நான் ஏற்கனவே ஒரு ஸ்டோரி சொன்னேன், நீங்கள் அதை ஓகே பண்ணீங்க, அதுக்கான ஆர்டிஸ்ட் தேடி தான் நம்ம இங்கே வந்தோம். நம்ம இப்போ உள்ள ஸ்டோரி மார்னிங் நான் வந்து இதை பார்த்துட்டு நான் எனக்கு இன்ஸ்பைர் ஆன கதை, இது இது எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு சார், அப்போ இதே படம் எடுத்தா எப்படி இருக்கும், அப்படி ஃபார்மான கதை தான் நினைத்துக்கலாத கதை, அது பேஸ் பண்ணி தான் அந்த கதையை நான் படம் எடுத்தது.
படத்தினுடைய முதல் தொடக்கமே வந்து ஒரு சாங்கோட ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன்.
அதே போல தான் அந்த எங்கே நான் ஃபர்ஸ்ட் அந்த சரி அந்த கேர்ள் ஓடுனதை பார்த்தேன், யாரோ ஒரு கேர்ள் அங்கே மார்னிங் ஓடிட்டு இருந்தது நியர் த பீச், அதே போல தான் அந்த படத்தையும் ஆரம்பிச்சேன்.
அந்த பாடலோட ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கு அதுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க சார், அது என்ன உண்மையா அப்படின்னு தெரியலீங்க. அந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கு, இசைஞானி இளையராஜா அவர்கள் வழக்கமா ஒரு அதாவது முழுமையான ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழு வச்சு முதல்ல ஒரு வயலின் பிண்டு அது எல்லாம் போடாம அந்த ஓடுற சத்தத்துல வந்து பாட்டு அமைச்சிருக்காங்க, அது எப்படி நீங்க அது அந்த அந்த நிகழ்வுகளை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
இல்ல இல்ல இல்ல, அது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அந்த படத்துக்கு நான் வேற ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை நான் வந்து ராஜாட்டம் மூலம் நேரேட் பண்ணியிருந்தேன். எப்பவுமே நான் ஒரு கதை நேரேட் பண்ண ஃபார்ம் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இளையராஜாட்ட கதை சொல்லுவேன், அப்புறம் என்னுடைய கேமராமேன் சொல்லுவேன், அப்புறம் என்னுடைய எடிட்டர்கிட்ட சொல்லுவேன். இந்த மூணு பேர் தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஐ வில் நேரேட் த ஸ்டோரி டு த கன்சர்ன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அப்படி சொன்னப்போ அந்த ப்ரொடியூசர் அப்போ ரெக்கார்டிங் போயிடலாமே அப்படின்னாங்க. அப்போ சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு, 3 சாங்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அந்த முதல்ல கன்ஃபார்ம் பண்ண ஸ்டோரி, இப்போ இது கதை மாறி போச்சு. இப்போ அந்த அதுக்காக முன்னால ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண 3 சாங்கை நான் வந்து தூக்கி போட்டுருல, அதே இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப யாருக்குமே தெரியாது இந்த இந்த படத்துல சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரே ஒரு பாட்டு அந்த ஜாகிங் போறாங்க இல்லைங்களா, அந்த சாங் மட்டுமே ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ண வேண்டியிருந்தேன். நான் திருப்பி இளையராஜாட்ட வந்து இளையராஜா நான் கதையே மாறி போச்சு, அதுக்கு ஒண்ணும் பயப்பட வேண்டாம், ஒரே ஒரு சாங்
நீங்க இருந்தீங்களா சார், நீங்க
இருந்தேன் இருந்தேன்.
அப்போ அதுல வந்து அந்த
நீங்க சொல்ல வருதுன்னா அந்த ஷூ சவுண்ட்
சொல்லிட்டு
அது அவங்க அவங்களுடைய ட்ரூப் ரிதம் செக்ஷன்ல கண்ணையன் ஒருத்தர் இருந்தாரு, கண்ணையன் சொல்லி தபிலா வாசிப்பாரு அவரு. அவர் என்ன பண்ணுவாரு ராஜாட்ட சொன்னப்போ, ராஜா என்ன பண்ணுவாரு இந்த ஷூ சவுண்ட் கண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணையா கூப்பிட்டு நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் தான் அப்படி தொடையில கை
தட்டிக்கிட்டு பாடல் பாடு
இளமை
அப்படின்னு தொடர தட்டிக்கிட்டே இருந்துச்சு.
ரொம்ப அபூர்வமான அந்த இது இசையமைச்சிருக்கிற அந்த செய்திங்க. இப்போ வழக்கமா இயக்குநர்கள் வந்துங்க நாயகனையோ இல்ல நாயகிய மையப்படுத்தி மட்டுமே படம் எடுக்கிறாங்க. இது உங்களுக்காக எழுதிய படம் கதை சார், இது உங்களுக்காகவே எழுதின கதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய படங்கள் எதை மையப்படுத்தி நீங்க தொடங்குறீங்க?
ஒரு படத்துல வந்து எது பிரச்சனை, யார் பிரச்சனைக்குரிய நபரா கருதப்படுற, எதை முக்கியமான ஒரு கேரக்டர் வச்சு அதை சுத்தி மற்ற நிகழ்வுகளா நடக்கும். அது அவங்க கிழவனாவும் இருக்கலாம், ஒரு கிழவியாவும் இருக்கலாம், ஒரு ஜடப்பொருளா கூட இருக்கலாம் இல்லையா. சோ அதை சுத்தி தான் கதைகள்லாம் வந்துட்டு இருக்கும். சோ இப்ப நீங்க சொல்ல போல சில பேர் எடுக்கலாம் ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய லவ் மட்டுமே பிரதானம், இவங்க தான் அதான் லவ் பண்றவங்க தான் ஹீரோ, லவ் பண்ற பொண்ணு தான் ஹீரோயின் அப்படிங்கிற கான்செப்ட் நான் கொண்டு போறது கிடையாது
சார். அதாவது நீங்க தேசிய விருது வாங்குற அளவுக்கு ஒரு படத்தை வந்து எடுத்துட்டீங்க, எடுத்து முடிச்சிட்டீங்க, தேசிய விருது வாங்கிட்டீங்க.
இனிமே எனக்கு வேண்டாம் சார், தேசிய விருதும் வேண்டாம் சார். மக்கள் மத்தியில வந்து என்னுடைய படங்கள் ஜெயி அவங்களை அங்கீகாரம் பெறணும். இன்னும் 30-40 வருஷம் கழிச்சா கூட என்னுடைய படங்கள் அவங்களால மறக்க முடியாத படமா இருக்கும் தான் நினைக்கிறேன்னு தவிர எனக்கு விருதுகள்.
அது உண்மைதாங்க, ஆனாலும் ஒரு கலைஞனுக்கான அது ஒரு
அந்த விருதுகள் வாங்குற முறை கொடுக்கப்படுற முறைகள்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் வந்து அவனுக்கு ஹெல்த்தியானது அல்ல. அப்படி கொடுக்கப்படுற படங்கள் மக்களால வந்து அங்கீகரிக்கப்பட்ட படமா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் இல்லைங்கும் போது எப்போ எந்த ஒரு படைப்பும் வந்து மக்களால நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்கீகரிக்கப்படலைன்னா அது அவார்டுகளால வந்து மகிமைப்படுத்துது போற்றப்படுதுன்னா அப்பேற்பட்ட ஒரு படைப்பு படைப்பா இருக்க முடியாது. அது ஒரு களவாணித்தனமா தான் இருக்க முடியும். அது அந்த முறையில தான் எனக்கு அந்த அவார்டுல எனக்கு வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். அது மற்றபடி அதனால நாங்க எங்களுக்கு ஒரு அது என்கரேஜ்மெண்ட், அது இட்ஸ் அவுட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஊக்குவித்தல், எங்களுக்கு உற்சாகமடைதல் அப்படிங்கிற முறையில கொடுக்கப்படுதுன்னா இட்ஸ் ஓகே, வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு கொடுக்குறவங்க கொடுக்கணும்.
மக்களுடைய அங்கீகாரத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு எடுக்கிற மாதிரி ஒரு படம் வந்து
ஆஸ்கர், ஐயோ இதுக்கு நான் வாய் விட்டு சிரிக்கணும் போல இருக்கு. நான் மட்டும் நான் விருதே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன போய் ஆஸ்கர் விருதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மோசடியான ஒரு வார்த்தையை நான் மக்கள் மத்தியில சொல்லி எந்த மக்களையும் நான் வந்து ஏமாத்த விரும்பல. நான் ரொம்ப பேர் இப்போ நம்முடைய ஆட்களும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ எனக்கே தெரியல, சினிமா துறையில உள்ளவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, அதை கேட்கிற பார்வையாளர்களும் அதை நம்பிட்டு இருக்காங்க. ஆஸ்கார்ங்கிறது தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த விருது, மிகச்சிறந்த திரைப்படத்துக்கோ மிகச்சிறந்த நடிகர்களுக்கோ மற்ற இதர டெக்னீஷியனுக்கோ கொடுக்கப்படுற அரிய விருது. இதையும் இறைவனாலேயே கொடுக்கப்படுற ஒரு விருதுங்கிறது போல ஒரு மாயையே ஒரு முட்டாள்தனத்தை மக்கள் மத்தியில் பரப்பிட்டு வர்றாங்க. சில பேர் தெரியாமே பரப்புறாங்க, சில பேர் தெரிஞ்சு பரப்புறாங்க. அது அதனால யாருக்கு என்ன லாபம் தெரியல. நம்முடைய மக்களும் நம்முடைய படங்களுக்கு எப்போ ஒரு ஆஸ்கார் விருது கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்துல ஒரு மாயில இருட்டில் இருக்காங்கதான் நினைக்கிறேன். ஆஸ்கார் ஒரு சர்வசாதாரண விருது, அது வந்து ஒரு அமெரிக்கன் கவர்மெண்டால கொடுக்கப்படுற விருதுன்ட்டு கூட பல பேர் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. அது இன்னொரு பேதமை. அது தனிப்பட்ட ஒரு ஸ்தாபனம் கொடுக்கிற விருது தான் ஆஸ்கர் விருதுங்கிறது வந்து. அது அமெரிக்கன் பிலிம்ஸுக்கு மட்டுமே உரித்தான விருதை தவிர நடிகர்கள் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் பிலிம், பெஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் அமெரிக்கன்ஸுக்கு தானே தவிர வேற எந்த நாட்டு கலைஞனுக்கோ வேற எந்த நாட்டு படங்களுக்கோ அது கிடையாது. ஆனால் ஆஸ்கார்ல வந்து ஒரு பிரிவு இருக்கு, பெஸ்ட் ஃபாரின் பிலிம்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரிக்கு வந்து பெஸ்ட் ஃபாரின் பிலிம்னு ஒரு திரைப்படங்கள் எடுக்கிற எல்லா கண்ட்ரிகளையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக உயர்ந்த இயக்குநர்களுடைய படங்கள், உன்னதமான படங்களுக்கு ஒரு செக்ஷன், பெஸ்ட் ஃபாரின் பிலிம் ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரிக்கு கூட விஷயம் தெரிஞ்ச அனுபவம் உள்ள புத்திசாலித்தனமான படைப்பாளிகள், பெரிய படைப்பாளிகள் தங்களுடைய படங்களை அனுப்புறது கிடையாது. பெஸ்ட் ஃபாரின் பிலிம்ங்கிற கேட்டகரியில் தங்கள் படம் தேர்வு செய்யப்படுறது கூட அப்பேற்பட்ட படைப்பாளிகள் தங்களுக்கு கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை வரலாறு, சினிமாவுடைய வரலாறு நாம் படிச்ச வரைக்கும். அதே சமயம் இன்னொரு ஆஸ்கார் கொடுப்பாங்க, அதாவது அங்கே வந்து உபரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி சட்டிஜிட்ரே கூட நம்ம இந்தியாவில் வாங்கியிருக்கு. அப்படி மிகச்சிலர்
அப்ராட்லயும் வாங்கியிருக்காங்க. மற்றபடி இங்கே அடிக்கடி நம்முடைய கலைஞர்களோ மற்றவங்களோ சொல்ற போல தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிரும்னு சொல்றதோ, தமிழ் நடிகர்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கணும்னு சொல்றதோ ஒரு பெரிய ஒரு தப்பான பொய்யான ஒரு
செய்தின்றீங்க.
செய்தி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அப்படி ரொம்ப ரொம்ப சாதாரண விருது அங்கே வாங்குறவங்களுக்கு வேணா அமெரிக்கால அது பெரிய விருதாக இருக்கலாமே தவிர ஆஸ்கார் விருது, ஆஸ்கார் விருதை விட உயர்ந்த விருது உலகத்தில் இருக்கு. சினிமாவுக்கு கொடுக்கப்படுற விருதுகள் இருக்கு, கான்ஸ் பிலிம்ஸ்ல பிலிம் ஃபெஸ்டிவலில் கொடுக்குற அவார்டுலாம் உயர்ந்த விருதுகள், அதெல்லாம் வந்து உன்னதமான படங்கள் திரைப்படங்கள் கொடுக்குற அவார்டுகள். அதுக்கு முன்னால ஆஸ்கார் அவார்டுலாம் ரொம்ப சாதாரண ஒரு அவார்டுகள் அவ்வளவுதான். அங்கே இந்த பிலிம் ஃபேர் அவார்டு கொடுக்கற மாதிரி தான் அங்கே ஆஸ்கார் அவார்டுங்கிறது. நம்ம என்னமோ காலங்காலமா சொல்லி எப்படி பழக்கப்பட்டுட்டோம் நம்ம.
இப்போ ஆனா இந்த பேட்டியில உங்களுடைய படங்கள் மாதிரியே உங்களுடைய பேட்டியும் ரொம்ப யதார்த்தமா இருக்குது. யதார்த்தம்
இதோ எனக்கு மனசுல தெரிஞ்சது சொல்றது,
சாதாரணமா யதார்த்தமா சொல்றீங்க. ஆனா இந்த யதார்த்தம் வந்து இப்ப இருக்கிற சூழல்ல அவங்க கிட்ட கேட்டா நானு இப்படித்தானே படம் எடுக்கிறேன், இது வந்து ஜனங்க கிட்ட இருக்கிறத தானே காட்டுறேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து தாவணி கட்டுகிற பெண்களுடைய அந்த காட்டம் திரைப்படத்துல காட்டுறது என்பது குறைஞ்சு போச்சு, ரொம்ப கொச்சையா நேரடியா எல்லாம் காட்டிடுறாங்க. கேட்டோம்னா இயக்குநருங்கிட்ட கேட்கும்பொழுது இது நடக்கிறது தானே காட்டும், யதார்த்தம் தானே காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பண்ண யதார்த்தமும் இப்ப பண்ற யதார்த்தமும் என்ன நீங்க நினைக்கிறீங்க?
இப்போ நம்ம வீடுகளில் வந்து எதுக்கு இதுக்கெல்லாம் கதவு, இதுக்கு இதுக்கு ஏன் பூட்டு, இதுக்கு அப்படிலாம் கேட்டுருக்க முடியுமா? உள்ளதானே சொல்றோம். இப்ப உள்ளதை நீங்க எவ்வளவு சொல்லலாம், உள்ளத்துல நடக்கிறதானே நடக்கிறதானே அப்படிங்கும் போது எவ்வளவு நடக்கிற விஷயங்கள் இருக்கு, அது அருவறுப்பான விஷயங்கள் இருக்கு, அது தவிர்க்க முடியாத நியாயம், தவிர்க்க முடியாத நியாயங்களா இருக்கலாம் இல்லையா, தவிர்க்க முடியாத உண்மைகளா இருக்கலாம், ஆனா காட்டப்படக்கூடாத விஷயங்களா இருக்கும். காட்டினால் அது அருவறுப்பு அசிங்கம்னு பெயரெடுக்கும் இல்லையா. இப்போ கணவன் மனைவிக்குள்ள இல்லாத ஒரு நெருக்கமா இல்லையா, எவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க. நான் வந்து வானொலிங்கிற முறையில இந்த ஒரு பேட்டியில வந்து பல விஷயங்கள நான் வெளிப்படையா பேசுறது நியாயம் அல்ல, இது கூட ஒரு நாகரிகத்தை நான் பாக்குறேன். சோ அதே கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு மனைவி உடைமாற்றும் போது புருஷன் அந்த ரூம்குள்ள வரப்போறான் அப்படின்னா மனைவி உள்ள என்ன சொல்லுவா, கொஞ்சம் அங்கேயும் இல்லைங்க நான் புடவை மாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு. அது நாகரிகம். அது கணவன் மனைவிக்குள்ள உறவு காட்ட வரும்போது நீங்க அதை காட்டலாம், அதை சொல்லலாம், அதோடு நிக்க வேண்டியதான் நாகரிகம். கணவன் மனைவி தானே, அவங்களுக்குள்ள உள்ள அந்தரங்கத்தை எல்லாத்தையும் நம்ம காட்டலாமே, உள்ளதுதானே அங்க சொல்றோம், அது தேவையில்லாது. அங்கே அது அநாகரிகம், உண்மைதான் இயற்கை தான், காட்டப்படுறது அநாகரிகம் இல்லையா. அதே சமயம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சொசைட்டிக்கும் தனித்தனி கல்ச்சர் இருக்கு, பண்பாடு இருக்கு. எனக்கு நல்லதுன்னு படுறது உங்களுக்கு தப்பா தெரியும், உங்களுக்கு நல்லதுன்னு படுறது எனக்கு தப்பா தெரியும், என்னுடைய கண்ணோட்டத்தில். உங்களுடைய வாழ்க்கை முறை வேற, என்னுடைய வாழ்க்கை முறை வேற, நீங்க கடைப்பிடிக்கிற நாகரிகம் வேற, நான் கடைப்பிடிக்கிற நாகரிகம் வேற. நான் உங்களை பிளேம் பண்றதோ நீங்க என்ன பிளேம் பண்றதோ தப்பு, எந்த மண்ணுக்கு எது விளையுங்கிறது நீ எது இருக்கக்கூடிய நீ எது அது மட்டும்தான் நாகரிகம். அவங்க நாட்டு நாகரிகம் எனக்கு வேண்டாம், என் வீட்டு நாகரிகம் அவங்களுக்கும் வேண்டாம். ஆனா அவங்கவுங்க அவங்க தங்களுடைய பண்பாட்டின் நாகரிகத்தையும் காப்பாற்றி நம்முடைய பொறுப்பு. திரைக்கதை கூட உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய சமூக பொறுப்பு, உங்களுடைய சமூக தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு நாகரிகத்தை சார்ந்துதான் திரைக்கதை அமையும்னு சொல்லுவேன். அப்படி அமைக்கப்படும் போது இதெல்லாம் கடைபிடிக்கப்படும். எதை எந்த யதார்த்தம், இங்கே உள்ள யதார்த்தம் எது, இதெல்லாம் நம்ம பிரிச்சு பாகுபடுத்தி பார்க்க தெரியாம தான் நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல. அதாவது மனுஷன் வந்து ஒரு பவர், ஒரு பதவிக்காண்டியும் பணத்தை அடைகிறதுக்காண்டி ரெண்டு முயற்சியில தீவிரமா ஈடுபட்டுத்தான்னா இவை எல்லாத்தையும் மறந்துடுவான், எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு அது ரெண்டையும் அடைகிறது தான் மனுஷன் முயற்சி பண்ணுவான். அந்த மாதிரி முயற்சியில் நம்ம ஈடுபடும் போது எந்த துறையில நீங்க சார்ந்திருந்தாலும் சரி, அது சினிமாவோ அரசியலோ இலக்கியமோ பெருக்கல் ஜாவோ குப்பிடுற ஜாவோ எதுவாக இருந்தாலும் சரி, பதவி பணம் ரெண்டு தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு ஒருத்தன் முடிவெடுத்துட்டான்னா எந்த காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா இருப்பான், எந்த நியாயத்தையும் உடைச்சிட்டு இதுதான் நியாயம்னு சொல்றதுக்கு ரெடியா இருப்பான், அதுதான் நியாயம், இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் ரெடியா இருப்பாங்க.
சார் இந்த நிகழ்ச்சி வந்து இதோட இந்த வாரத்தோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க.
சரிங்க,
அடுத்த வாரம் பல செய்திகளை பல கேள்விகளோட உங்ககிட்ட நான் வந்து மறுபடியும் கேட்க போறேங்க, நீங்க நிறைய பதில் சொல்லணும்
நிச்சயமா.
நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உரையாடியவர் திரு கிளிட்டஸ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ். ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.